நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். செய்தி அளிப்பவர் சகோதரர் எமில் ஜெபசிங்.
அளவில்லாமல் எங்கள் அனைவரையும் தனித்தனியாக ஒத்தைக்கு ஒரு பிள்ளை போல நேசிக்கும் எங்கள் நல்ல கர்த்தாவே, உம்மை அறிந்தவர்கள் உம்மில் நேசம் கொள்வார்கள். தகவனே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்த உள்ளங்கள் அனைத்திற்காகவும் இந்த காலை வேளையிலே ஜெபித்து ஸ்தோத்தரிக்கின்றோம். தகவனே, அவிதமான அனுபவத்திற்குள் வராதவர்கள் யாராவது எங்கள் குடும்பத்தில் இருப்பார்கள் என்றால், எங்கள் தெருக்களில் எங்கள் கிராமங்களில் இருப்பார்கள் என்றால், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களும் இந்த ஜெப வேளையிலே சேர்ந்து ஜெபித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கின்றோம். தகப்பனே, இந்த புதிய வாரத்திலே நாங்கள் எடுத்து வைக்கும் எட்டுக்கள் கர்த்தர் எண்ணி கொடுக்கும் எட்டுக்களாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, கர்த்தர் எங்கள் பாதங்களுக்கு பாதை திறந்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களுக்கு முன் செல்லும் நாளாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, கோணலும் மாறுபாடும் நிறைந்த ஒரு உலகத்தில் எங்கள் வாழ்க்கை கோணலாகி போய்விடாதபடி, மாறுபாடாகி போய்விடாதபடி, தகப்பனே, நேர்மையானதாக வெற்றி உள்ளதாக இருக்கத்தக்கதாக ஜெயம் கொள்ளும் தேவன் எங்களுக்கு முன்னாக செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த புதிய வாரத்தில் எங்கள் இருதயம் சுத்தமாக்கப்பட்டதாக, நாங்கள் செய்வதெல்லாம் வாய்ப்பதாக, எங்கள் வார்த்தைகளிலே வல்லமை இருப்பதாக கர்த்தர் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தகப்பனே, பெரியோர் முதல் சிறியோர் வரை தனித்தனியாக பெயர் பெயராக எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். தகப்பனே, கர்த்தருடைய பார்வைக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். கர்த்தாவே, எங்கள் கண்களினால் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. தகப்பனே, தேவரீருடைய கண்கள் அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தகப்பனே, இந்த வாரத்திற்கு வேண்டிய சக்தியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, சரீரத்திலே எங்களுக்கு வேண்டிய பலனை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, எங்கள் கால்களிலே பலனை தாரும், கைகளிலே பலனை தாரும், சரீரத்திலே பலனை தாரும், சிந்திப்பதற்கு வேண்டிய சிந்தனை சக்திகளை எங்களுக்கு தாரும், பார்ப்பதற்கு வேண்டிய பார்வையை எங்களுக்கு தாரும், பேசுவதற்கு வேண்டிய சக்தியை எங்களுக்கு நீர் தாரும். தகப்பனே, எங்கள் கடமையை நிறைவேற்ற, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற, தேவரீர் எங்களுக்கு கொடுத்த பாரங்களை நிறைவேற்ற, அதற்கு ஏற்ற சக்திகளை நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தகப்பனே, கட்டிலிலே தங்கி விடாதவர்களாக, நாற்காலிகளிலே உட்கார்ந்து விடாதவர்களாக, நாங்கள் ஆண்டவருக்காக எங்கள் உயிருள்ள மட்டும் ஓடவும் சாடவும் கர்த்தர் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, தேவரீரால் முடியாதது ஒன்றுமில்லை. தகப்பனே, இந்த ஜெப வேளையிலே படுத்திருக்கும் ஒவ்வொருவரையும் எழுப்பிவிடும். கர்த்தாவே, ஆண்டவரே, எத்தனை நாட்களாக இந்த வலியிலே இருக்கிறேன் என்பவர்களுக்கு விடுதலை கொடுத்தருளும். கர்த்தாவே, ஆண்டவரே, ஒருவேளை மருத்துவர்களால் முடியாதவைகளை கர்த்தர் முடிய வைத்தருளும். தகப்பனே, உயிர் இன்மை போய்விடும் என்று நிலையிலே இருக்கின்றவர்களுக்கு உயிர்ப்பிச்சை கொடுத்தருளும். தகப்பனே, பிறவியிலே கர்த்தாவே, சரீரத்திலே ஆண்டவரே ஏதாவது ஒரு உறுப்புகள் பழுதுபட்டு இருக்கின்றது என்றால் அந்த உறுப்புகளை முழுமையாக்கி கொடுத்தருளும். கர்த்தாவே, ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் கர்த்தர் இந்த ஜப வேளையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து அவர்கள் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, பற்றாக்குறைகளினாலே கடன் வாங்கினவர்கள், வட்டி கொடுக்க முடியாமல் திகைக்கின்றவர்கள், மனிதனை பார்ப்பதற்கு அஞ்சுகின்றவர்கள், ஆண்டவரே, வீட்டிற்குள் அடைபட்டு கிடக்கின்றவர்கள், தெருவிற்கு செல்ல முடியாதவர்கள், தகப்பனே,
யாராவது ஜெபிப்பார்கள் என்றால் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தரலும், பொருளாதார விடுதலை கொடுத்தரலும், மனிதர்கள் கைகள் அவர்களை நசுக்காதபடி காத்தரலும். தகப்பனே, தெரிந்தோ தெரியாமலோ தகப்பனே நாங்கள் கடன் வாங்கி விடுகின்றோம், பெரிய பெரிய தொழில்களை ஆரம்பித்து விடுகின்றோம், அவைகளை எடுத்து நடத்த முடியாமல் வகையின்றி திகைக்கின்றோம் கர்த்தாவே. அப்படி திகைக்கின்றவர்கள் யாராவது இந்த ஜபத்தில் கலந்து ஜபிப்பார்கள் என்றால் அவர்களை விடுதலை செய்தரலும் தகப்பனே. அவர்கள் தொழில்களுக்கு இன்னும் ஒரு முறை ஒரு புதிய உயிர் கொடுத்தரலும் தகப்பனே. வியாபாரங்களை இன்னும் ஒரு முறை உயிர்ப்பித்து கொடுத்தரலும் தகப்பனே. விவசாயங்களை உயிர்ப்பித்து கொடுத்தரலும் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் பொருளாதாரத்திற்காக இரவும் பகலும் பாடுபடுகின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. காலை முதல் மாலை வரை வேர்வை சிந்தி பாடுபடுகின்ற அனைவருக்கும் கர்த்தருடைய கிருபை இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் தகப்பனே. எங்களுடைய உழைப்புகள் வெறுமையில் முடியாதபடி, நஷ்டத்தில் முடியாதபடி ஆண்டவர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் துவங்கும் பொழுது அது வெற்றியாக அமைய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. படிக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம், படிப்பில் கவனம் இருக்க ஜெபிக்கின்றோம், படிப்பில் முதன்மை கிடைக்க ஜெபிக்கின்றோம், படித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க ஜெபிக்கின்றோம், ஏற்ற வயதிலே சரியான நபரை அறிமுகப்படுத்தி குடும்பம் அமைக்க ஜெபிக்கின்றோம், தடைகள் எல்லாவற்றையும் நீக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் தகப்பனே. எங்கள் குடும்பம் இந்த புதிய வாரத்தில் சந்தோஷமான செய்திகளை கேள்விப்பட விரும்புகின்றோம், நல்லவர்கள் எங்கள் வீட்டிற்குள் வர வேண்டும் என்று விரும்புகின்றோம் ஆண்டவரே. வருமானம் கிடைக்கத்தக்க வரவுகள் எங்கள் குடும்பத்திற்குள் வர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் தகப்பன. இந்த புதிய வாரத்தில் நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. இந்த ஜபத்தில் கலந்து ஜபிக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜபிக்கின்றோம். அவர்கள் சரீரத்தில் எந்த பலவீனம் இருந்தாலும் நீக்கி போடும், அவர்கள் இருதயத்தில் எந்த கவலை இருந்தாலும் நீக்கி போடும், அவர்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கின்றோம் தகப்பனே. தேசத்தின் நன்மைக்காக, சமுதாயத்தின் ஒற்றுமைக்காக பாடுபடுகின்றவர்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. இந்த புதிய வாரத்தில் எங்கள் எல்லாருடைய இருதயத்திலேயும் நல் எண்ணங்கள் இருக்கட்டும் கர்த்தாவே. கோப எண்ணங்கள் வராதபடி, பொறாமையின் எண்ணங்கள் வராதபடி, மற்றவர்களை பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வராதபடி ஆண்டவரே நல் எண்ணங்கள் இருக்கட்டும் கர்த்தாவே. இந்த புதிய வாரத்திலே நாங்கள் செல்லும் இடங்களிலே நாங்கள் நன்மைகளை விதைக்க உதவி செய்யும் கர்த்தாவே. கோபங்களை விதைக்காதபடி, அசுத்தங்களை விதைக்காதபடி, பாவங்களை விதைக்காதபடி பரிசுத்தத்தை விதைக்க உதவி செய்யும் தகப்பனே. இந்த புதிய வாரத்தில் இந்த ஜபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரோடு நீர் பிரயாணம் செய்தரலும் கர்த்தாவே. விசேஷமாய் இன்றும் இந்த புதிய வாரத்திலும் பிறந்த தினங்களையும் திருமண நாட்களையும் சந்திக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்தித்து அவர்களை தனித்தனியாகவும் தம்பதி தம்பதியாகவும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் தகப்பனே. கர்த்தாவே, சுகத்தை கொடும், பலனை கொடும், ஆரோக்கியத்தை கொடும், தீர்க்காயுசை கொடும், அவர்கள் தேவையான அனைத்தையும் நீர் கொடுத்தரலும் கர்த்தாவே. அவர்கள் கடன் கொடுக்கட்டும், ஆனால் அவர்கள் கடன் வாங்க வேண்டாம் தகப்பனே. அவர்கள் இந்த உலகத்திலே கர்த்தருக்கு ஆசீர்வாதமாக, கர்த்தருக்கு சாட்சியாக வாழட்டும் தகப்பனே. குழந்தை இல்லை என்று யாராவது இந்த வேளையிலே ஜெபிப்பார்கள் என்றால் கர்த்தருடைய வல்லமை அவர்களுக்குள் பிரவேசிக்கட்டும் கர்த்தாவே. கர்த்தருடைய அற்புதம் அவர்களுக்குள் பிரவேசிக்கட்டும் தகப்பனே. அந்த ஏக்கம் அவர்களை விட்டு நீங்கட்டும், அவர்கள் கண்ணீர் கர்த்தரால் துடைக்கப்படட்டும், அந்த மகவு அவர்கள் கையில் கிடைக்கட்டும் கர்த்தாவே. பிரசவ ஸ்திரீகளுக்கு ஏற்ற வேளையிலே கர்த்தர் சுகமான பிரசவத்தை அருளி செய்து அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று உம்மை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. இந்த அருமையான காலை வேளையில இவ்விதமாக ஜெபிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களை எழுப்பிவிட்டதற்காக, கர்த்தர் எங்களுக்கு உற்சாகம் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நம்பி இந்த புதிய வாரத்திற்குள் பிரவேசிக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கைவிடாமல் முன் சென்று வழி நடத்தி ஆசீர்வதித்துக் கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமேன்.
கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, லேவியராகம புத்தகம் 5வது அதிகாரத்தையும் 6வது அதிகாரம் 1-7 வசனங்களையும் சிந்திக்க இருக்கின்றோம். லேவியராகமும் 5வது அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரமாகும். இந்த அதிகாரத்தில் வருகின்ற 4 குறிப்புகளை ஒன்று ஒன்றாக நாம் பார்ப்பது நல்லது. முதல் வசனத்தில் 1வது குறிப்பு உண்டு. சாட்சியாக ஒருவன் இடப்பட்ட ஆணையை கேட்டிருந்தும் தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரிவியாதிருந்து
பாவம் செய்தால் அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான் என்று முதலாவது வசனம் கூறுகின்றது. சாட்சியாகிய ஒருவன் இடப்பட்ட ஆணையை கேட்டிருந்தும் என்று வசனம் துவங்குகின்றது. குற்றம் ஒன்று இடம்பெற்றுவிட்டது. அதனை நிரூபிக்க, அதனை நேராக கண்ட ஒரே ஒரு மனிதனை தவிர வேறு சாட்சி யாருமே இல்லை. குற்றம் விசாரணைக்கு வருகின்றது. அதனை நேரில் கண்ட சாட்சியாகிய அந்த ஒரே மனிதன் நீதிபதிக்கு முன்னாக எடுத்துச் செல்லப்பட்டு நிறுத்தப்படுகின்றான். அப்பொழுது அவன் பேசும்படி நீதிபதி ஆணையிடுகின்றார். அதுதான் லேவியராகமம் 5வது அதிகாரம் முதல் வசனத்தில் இடம்பெறும் ஆணை என்பதாகும். ஒரு மனிதனின் வார்த்தை அல்ல, நீதிபதியின் வார்த்தையாகும். அந்த வார்த்தையினை கேட்டவன் மௌனம் சாதிக்கவே முடியாது. வாய் திறந்து பேசியே தீர வேண்டும். உண்மையை உரைத்தே ஆக வேண்டும். ஆனால் சாட்சியான மனிதன் நீதிபதி தனக்கு இட்ட ஆணையை கேட்டும் தான் கண்டதை கூறவில்லை. மௌனமாகவே இருந்துவிட்டான். அறிந்ததை சொல்லவில்லை. அமைதலாகவே இருந்துவிட்டான். அச்சத்தினாலோ அல்லது அது அவனுக்கு அவசியமில்லாத ஒரு வேலை என்பதினாலோ அவன் அமைதியாக இருந்துவிட்டான். பயமோ அல்லது சுயநலமோ சாட்சியாகிய அவனை மௌனமாக்கிற்று. அவனது செயற்கையான அமைதி அவன் ஒரு அப்பாவியாக இருக்கக்கூடுமோ என்ற வீண் சந்தேகத்தை உருவாக்கிற்று. அல்லது நடந்த தவறான செயலுக்கு அவனும் உடந்தையாக இருந்தானோ என்ற கேள்வியையும் எழுப்பியது. உண்மையை உரைக்க வேண்டிய நேரத்தில், உரைக்க வேண்டிய இடத்தில், உரைக்க வேண்டிய நபரிடம் உரைக்காமல் இருப்பது பொய்க்கு சமமானது. நீதிபதியிட்ட ஆணையினை அபத்தம் செய்த அவன், உண்மையை சொல்ல மறுத்த அவன் தன் வீட்டிற்கு திரும்பிச் சென்றான். உண்மையை அவன் எவ்வளவு அடக்கி அடக்கி வாழ்ந்தானோ அவ்வளவு கலங்கி கலங்கி வாழ்ந்தான். மற்றவன் அவன் பொய்யன் என்று கண்டுபிடிப்பதற்கு முன்னர் அவன் தன்னைத்தானே ஒரு பொய்யன் என்று கண்டுவிட்டான். தான் செய்தது தவறு என்பதையும் ஒப்புக்கொண்டு விட்டான். அவன் செய்த குற்றத்திற்கு அவன் குற்ற நிவாரண பலி ஒன்று செலுத்த வேண்டும் என்று வசனம் கூறுகின்றது. பலியாக அவன் செலுத்த வேண்டியது ஒரு பெண் ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும் என்றும் 6வது வசனம் தெரிவிக்கின்றது. ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்தும் பொருளாதார வசதி இல்லை என்றால் 2 காட்டு புறாக்களையாவது புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்த வேண்டும் என்று 7வது வசனம் கூறுகின்றது. அவன் தன் தவறை ஒப்புக்கொண்டதினால் அவன் செய்த பாவத்தை ஆசாரியன் நிவர்த்தி செய்ய கடவன் என்றும் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்றும் 10வது வசனம் கூறுகின்றது. அவனுக்கு ஆட்டுக்குட்டிகளோ புறா குஞ்சுகளோ கொடுக்க முடியவில்லை என்றால் எக்தா என்ற மெல்லிய மாவிலே 1/10 தன் காணிக்கையாக கொடுக்கலாம் என்று 11வது வசனம் கூறுகின்றது. அவன் படைக்கும் மாவு ஒரு நாள் உணவு தயாரிக்க அவன் வீட்டில் பயன்படுத்தப்படும் மாவின் அளவை குறிக்கின்றது. குடும்பமாக முழு நாளும் உணவு எதுவும் அருந்தாமல் அவர்கள் அந்த நாளுக்குரிய மாவினை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு படைக்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்பட்டது. 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் அசுத்தமான ஒன்றை தெரியாமல் அறியாமல் ஒரு மனிதன் தொட்டுவிட்டான். சிறிது நேரத்திற்கு பின்னர் அவன் அதனை அறிந்து கொள்கிறான். தான் தீட்டுப்பட்டவன் என்பதை உணர்ந்து கொள்கிறான். அப்படியானால் உடனே அவன் ஒன்று செய்ய வேண்டும். அவனது உடல், உடை அனைத்தும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதனை அவன் வலிய செய்ய வேண்டும். ஆனால் அவன் அசுத்தமானவன் என்று அவனை தவிர அவன் குடும்பத்திலோ அவன் சமூகத்திலோ எவரும் அறியவில்லை. எனவே அமைதலாகவே இருந்துவிட அவன் முடிவு செய்கிறான். அவன் ஒரு பொய்யனாக மாறுகிறான். 5வது அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்களை படிக்கிறேன். அசுத்தமான காட்டு மிருகத்தின் உடலையாவது, அசுத்தமான நாட்டு மிருகத்தின் உடலையாவது, அசுத்தமான ஊரும் பிராணிகளின் உடலையாவது, இவ்விதமான யாதொரு அசுத்தமான யாதொரு வஸ்துவையாவது ஒருவன் அறியாமல் தொட்டால் அவன் தீட்டும் குற்றமும் உள்ளவனாவான். அல்லது எந்த அசுத்தத்தினாலாயிலும் தீட்டுப்பட்ட ஒரு மனிதனை ஒருவன் அறியாமல் தொட்டு பின்பு அதை அறிந்து கொண்டால் அவன் குற்றம் உள்ளவனாவான். ஒருவன் அசுத்தமான பிராணி ஒன்றின் உடலை அறியாமல் தொட்டான், அதனை அறிந்தும் பின்னர் அமைதியாக இருந்து விட்டான், எனவே குற்றவாளி ஆனான். அடுத்தவன் அசுத்தமான ஒரு மனிதனை அறியாமல் தொட்டான், பின்னர் அதை அறிந்து கொண்டான், செய்ததோ ஒன்றுமே இல்லை, அவனும் குற்றவாளியாக மாறிவிட்டான். அறிந்து உணர்ந்து பின் வருந்தி இருப்பானேயாகில் உடனடியாக தனது வஸ்திரங்களை தோய்த்திருப்பான், உடலை சுத்தம் செய்திருப்பான். அசுத்தமான அந்த இரண்டு பேரும் சுத்தமான சமூகத்தை அசுத்தப்படுத்த இருக்கின்றார்கள். இதனை அவர்கள் உணர்வது மட்டுமல்ல, தாங்கள் செய்தது பாவம் என்பதையும் அறிக்கை செய்ய வேண்டும் என்று லேவியராகமும் 5:5 கூறுகின்றது. மோசேயின் சொந்த சகோதரியான மீரியாம் கூட தீட்டுப்பட்ட பொழுது பாளையத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டாள் என்பதை எண்ணாகமும் 12:15 கூறுகின்றது. 5:4 வாசிக்கின்றேன். மனிதர் பதறி ஆணையிடும் எந்த காரியத்திலானாலும், ஒருவன் தீமை செய்கிறதற்காவது நன்மை செய்கிறதற்காவது தன் மனம் அறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பின்பு அதனை அவன் அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றம் உள்ளவனாவான். பதறி ஆணையிடும் ஒரு மனிதனை அதை குறித்து குற்றம் உள்ளவனாவான் என்று வசனம் கூறுகின்றது. பதறி ஆணையிடும் ஒரு மனிதனை பற்றி இந்த வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். அவசரத்தில் பேசுகின்றான், ஆத்திரத்தில் பேசுகின்றான், அஞ்சி அஞ்சி பேச வேண்டியவன் மிஞ்சி மிஞ்சி பேசுகின்றான். மனம் அறியாமல் ஆணையிட்டான் என்று அந்த வசனம் கூறுகின்றது. தேவனுக்கு நேராக சொல்லும் ஆணை, மனிதனுக்கு நேராக சொல்லும் ஆணை என்று ஆணை என்பது இரண்டு வகைப்படும். நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் எப்தா என்றவன் உணர்ச்சி வசப்பட்டான், பதறி ஒரு ஆணையிட்டான். பதறி ஆணையிட்டவன் பின்னர் பதறியே விட்டான். எப்தா யுத்தத்தில் பதறவே இல்லை, ஆனால் ஆணையிட்டதினால் பதறிவிட்டான். சிந்தியாமல் பேசிவிட்டான், பின்னர் மகளையே சிந்தித்து சிந்தித்து வருந்திக் கொண்டு வாழ்ந்து விட்டான். மீட்கப்பட்ட மக்கள் உண்மையை பேச வேண்டும் என்பதே கர்த்தரின் விருப்பம். பதறி ஆணையிட வேண்டாம் என்று பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் கூறினார். பொய் ஆணையிட வேண்டாம் என்று புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து கூறினார். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்வொழுக்கத்தை கெடுக்கும் என்று பரிசுத்த பவுல் கூறினார். அவர்கள் காலத்தில் வாழ்ந்த அநேகர் பதறி ஆணையிட வேண்டாம் என்பதையே லேவியராகமும் 5:5-13 கூறுகின்றன. 12 கூறுவது போன்று வார்த்தையில் தவறியவன் செலுத்தும் பலி ஒரு ஞாபக குறியாக இருக்க வேண்டும். இதுவரை வார்த்தையில் பிசகிய நாட்களை அவன் மறந்துவிடாதபடிக்கு ஞாபகத்தில் வைத்து இனிமேல் ஞானமாக பேச வேண்டும் என்பதை அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறியதாயும் இருப்பதாக என்று பரிசுத்த பவுல் கூறுகின்றார். லேவியராகமம் 5:14 பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி என்று துவங்குகின்றது. லேவியராகமம் 1:1 பரிசுத்தராய தேவன் மோசேயிடம் பேச துவங்கியதை நாம் பார்த்தோம். அந்த பேச்சு இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. 15:1 ஒருவன் கர்த்தருக்கு உரிய பரிசுத்தமானவைகளில் குற்றம் செய்து என்று துவங்குவதை நாம் பார்க்கிறோம். அந்த குற்றம் இரண்டு விதமான குற்றங்களை குறிக்கும் குற்றமாகும். ஒன்று செய்யத்தக்கதை செய்யாமல் இருப்பது ஆகும். அடுத்தது செய்யத்தகாததை செய்வது ஆகும். செய்யத்தக்கதை செய்யாமல் போவது மற்றவர்களுக்கு வெளி உலகத்திற்கு தெரியும் பாவங்களை குறிப்பது. செய்யத்தகாததை செய்வது இரகசியமான பாவங்களை குறிப்பது ஆகும். செய்யத்தக்கதை செய்யாமல் போவதை பற்றி லேவியராகமம் 5:15-16 செய்யத்தகாததை செய்வதை குறித்து 5:17-18 கூறுகின்றன. கர்த்தருக்கு உரிய பரிசுத்தமானவை என்று 15 நாம் பார்ப்பது தேவன் தங்கும் வாசஸ்தலத்தையும் தேவ வாசஸ்தலத்தில் பணிபுரிய பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியர்களையும் குறிப்பதாகும். செய்யத்தக்கதை செய்யாமல் இருப்பதில் முதலாவது இடம் பெறுவது தேவ ஆலயத்திற்கு செலுத்த வேண்டிய தசம பாகத்தை செலுத்தாமல் நிறுத்திக் கொள்ளுவது ஆகும். 5:15 கர்த்தருக்கு உரிய பரிசுத்தமானவைகளில் தசம பாகம் இணைக்கப்பட்டுள்ளது. ஆராதனைக்கு சென்று மீட்கப்பட்ட சபையார் அதனை ஆசாரியர்களிடம் செலுத்த வேண்டும் என்றும், அப்படி செய்ய தவறிவிட்டால் அது செய்யத்தக்கவைகளை செய்யாமல் இருந்துவிட்ட பாவங்களில் ஒன்றாக மாறிவிடும் என்றும் வசனம் கூறுகின்றது. 5:14-19 பரிசுத்த ஸ்தலத்திற்கு எதிராக மனிதன் செய்யும் தவறுகள் கூறப்பட்டது. 6:1-7 மனிதன் அடுத்த மனிதனுக்கு எதிராக செய்யும் குற்றங்கள் கூறப்படுகின்றது. 10 5 தேவனுக்கு எதிராக மனிதன் செய்யும் குற்றங்களாகும். 5 மனிதன் அடுத்த மனிதனுக்கு எதிராக செய்யும் குற்றங்களாகும். தன்னை போன்று பிறனை நேசியாத ஒருவனை 6:1-7 நாம் பார்க்கிறோம். அவன் பிறனுக்கு எதிராக செய்த 5 2-3 கூறுகின்றன. ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம் செய்து தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளிலாவது கொடுக்கல் வாங்கலிலாவது தன் அயலானுக்கு மாறாட்டம் பண்ணி அல்லது ஒரு வஸ்துவை பலாத்காரமாய் பறித்து கொண்டு அல்லது தன் அயலானுக்கு இடுக்கன் செய்து அல்லது காணாமல் போனதை கண்டடைந்தும் அதை மறுதளித்து அதை குறித்து பொய் ஆணையிட்டு என்று ஒருவன் பிறனுக்கு விரோதமாக துணிகரமாக செய்யும் தவறுகள் கூறப்படுகின்றன. வெளியூர் சென்ற ஒருவன் தன் நம்பிக்கைக்கு உரிய நண்பனிடம் தனது பொருட்களை ஒப்புவித்து சென்றான். சிநேகிதனோ நம்பிக்கைக்கு துரோகம் செய்தான். ஒப்புவித்தல் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் 2 பொருள்கள் உண்டு. ஒன்று நிர்வாகத்தை ஒப்புவித்தல், மற்றொன்று உடைமைகளை ஒப்புவித்தல் என்பதாகும். அவ்விதமான ஒப்புவிப்புகள் அவசரத்தில் இடம்பெறும் ஒப்புவிப்புகள் அல்ல. யோசித்து அநேகருடன் கலந்து ஒப்புவித்து செல்லுதல் ஆகும். லேவியராகமம் 6:2 நம்பிக்கைக்குரியவனிடம் உடைமைகள் ஒப்புவிக்கப்பட்டன. ஒப்புவித்ததற்கு எவ்வித சான்றும் பெற்றுக் கொள்ளப்படவில்லை. நம்பிக்கை ஒன்றே சான்றாக அமைந்தது. நம்பி கொடுத்தவன் வெளியூர் சென்று திரும்பி வரும்பொழுது நம்பியவன் துரோகம் செய்தான். கொடுக்கல் வாங்கலில் அயலானுக்கு மாறாட்டம் பண்ணினான் என்று கூறப்பட்டுள்ளது. கொடுக்கல் வாங்கல் என்பது ஒரு வர்த்தக சொல் ஆகும். கொடுப்பதை குறைத்து கொடுக்கின்றவனாகவும் வாங்குவதை கூட்டி வாங்குகின்றவனாகவும் அவன் காணப்பட்டான். அயலானுக்கு மாறாட்டம் பண்ணினவன் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அயலான் என்பது இனம் தெரியாதவன் அல்ல, வழக்கமாக அவனிடம் வாங்க வருகின்றவனே ஆகும். மாறாட்டம் என்பதின் சரியான மொழிபெயர்ப்பு வஞ்சித்தல் என்பதாகும். வாயினால் வஞ்சகமாக பேசுதல் என்பதாகும். மற்றவர்களுக்கு இடுக்கன் செய்தான் என்றும் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. அதாவது தந்திரம் செய்து அபகரித்து கொண்டான் என்பதாகும். சூழ்ச்சி செய்து பறித்து கொண்டான் என்பதாகும். 3 காணாமல் போன ஒரு பொருளை ஒருவன் கண்டெடுக்கின்றான். அந்த பொருளின் சொந்தக்காரன் அதனை தேடுகிறான் என்று அறிந்தும் அறியாதவன் போல் இருந்து கொண்டான். அவனிடம் கேட்டபொழுது தனக்கு எதுவும் தெரியாது என்று பொய் கூறி ஆணையிட்டு அபகரித்து கொண்டான். அவன் கூறிய பொய்க்கு துணை செய்ய கடவுளின் பேரில் ஆணையிட்டான். காணாமல் போன பொருட்களை எடுத்து தனதாக்கிக் கொள்ளுவது திருடுவதற்கு சமம் என்று பரிசுத்த வேதம் கூறுகின்றது. அதன் சொந்தக்காரரை தேடி கண்டுபிடித்து கொடுத்துவிட வேண்டும் என்று வேதம் கூறுகின்றது. அந்த குற்றங்களை செய்தவன் மீது குற்ற பத்திரிகை ஒன்று வாசிக்கப்படுகின்றது. முதலாவது குற்றம், பிறரின் உடைமைகளை பலாத்காரமாக பறித்தான். இரண்டாவது குற்றம், இடுக்கன் செய்து பொருள் சேர்த்து கொண்டான். மூன்றாவது குற்றம், தன் வசத்தில் நம்பி ஒப்புவிக்கப்பட்டதை மறுத்துவிட்டான். நான்காவது குற்றம், பிறர் தொலைத்துவிட்ட பொருளை எடுத்து பதுக்கி வைத்துக் கொண்டான். ஐந்தாவது குற்றம், பொய்யாக ஆணையிட்டான். வாசிக்கப்பட்ட குற்ற பத்திரிகையினை தொடர்ந்து தீர்ப்பும் வழங்கப்படுகின்றது. ஆறாவது அதிகாரம் 5:6 வசனத்தில் தீர்ப்பு வழங்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். பிறனை வஞ்சித்து ஏமாற்றி நம்பிக்கை மோசடி செய்து அவன் மொத்தம் எவ்வளவு கைப்பற்றினான் என்று கணக்கு பார்க்க வேண்டும். அந்த மொத்த தொகையில் 1/5 எவ்வளவு என்று கணக்கிட வேண்டும். அந்த 1/5 மொத்த தொகையுடன் சேர்த்து கூட்ட வேண்டும். கூட்டி வந்த அந்த தொகையை அந்த மனிதன் கொடுத்து தீர வேண்டும். அதனைத் தொடர்ந்து குற்ற நிவாரண பலி செலுத்த ஆசாரியன் அவனுக்கு ஒரு நாளை குறிப்பிட வேண்டும். அந்த நாளில் அபகரித்தவனும் அபகரிக்கப்பட்டவனும் இருவருமாக சேர்ந்து ஆசரிப்பு கூடாரத்திற்கு வர வேண்டும். அப்பொழுது ஆசாரியன் களவு செய்ததின் மொத்த மதிப்புக்கு ஏற்ற பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை குற்றம் செய்தவன் விலைக்கு வாங்கி வரும்படி கூற வேண்டும். குற்றம் செய்தவன் அதனை விலைக்கு வாங்கி வந்து தனது குற்றத்தை மனதார ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்ய வேண்டும். ஒளிவு மறைவு இல்லாத ஒரு சமூகமாக அவர்கள் வாழ்வதற்கு அவர்கள் அனைவருமே முன்வர வேண்டும். ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து, தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து, வட்டிக்கு கொடாமலும் லஞ்சம் வாங்காமலும் அநியாயத்திற்கு தன் கையை விலக்கி, மனிதருக்கு உள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து, என் கட்டளைகளின்படி நடந்து, என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாக இருக்கின்றவனே நீதிமான் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 18:7-8:9 ஆகிய வசனங்கள் கூறுகின்றன.
நேயர்களே, ஆதியாகம விளக்க உரையின் முதலாம் பாகம், ஆதியாகம விளக்க உரையின் இரண்டாம் பாகம் அச்சு வடிவில் தயாராக உள்ளது. தேவைப்படுவோர் எங்களுக்கு எழுதி பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். லேவியர் அகமம் 26:5.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.